ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 13, இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும், பதம் 21. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. காரிய காரண கர்த்தத்வேம் ஹேது ப்ரக்ருதி உச்சதே புருஷாசுகா துக்கானாம் போக்ருத்வ ஹேது உச்சதே. காரிய காரண கர்த்தத்வேம் ஹேது ப்ரக்ருதி உச்சதே புருஷாசுகா துக்கானாம் போக்ருத்வ ஹேது உச்சதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெயம். எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாளியே காரணமாக கூறப்படுகிறது. ஓம ஜானாதிமிராந்தஸ்யா ஜானாஞ்சன சலாகயா சக்ஷுரோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண. இப்போ அத்தியாயம் 13, பதம் 21 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் ஒரு முக்கியமான கருத்தை குறிப்பிடுகின்றார். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான துன்பங்கள் வருகின்றன. அந்த பலவிதமான துன்பங்களுக்கு யார் காரணம்? கடவுள் காரணமா, இல்லை இயற்கை காரணமா, இல்லை நம்ம தான் காரணமா, இல்லை நம்மளுடைய நண்பர்கள் காரணமா, பெற்றோர்கள் காரணமா, அக்கத்தும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் காரணமா, அரசாங்கம் காரணமா, யார் காரணம் அப்படிங்கிறதை பற்றி பகவான் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். சாதாரணமாக நம்ம இயற்கையை குறை கூறுவது உண்டு, என் துன்பத்திற்கு இயற்கையே காரணம் அப்படின்னு. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார், துன்பத்திற்கு காரணம் உயிர் வாழியே, நம்ம தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கின்றார். ஏன் அப்படின்னா, நம்மளை மீறி எந்த விதமான துன்பங்களும் வருவதே இல்லை. உண்மையாலும் சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு துன்பத்திற்கும் நாம் தான் காரணம். நம்ம தான் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, துன்பத்தையும் இன்பத்தையும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய பொருள்கள்லாம் இருக்கும், நிறைய பொருள்கள் இருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம், இது எனக்கு வேணும், இது வேணாம், இது வேணும், இது வேணும். சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம செலக்ட் பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையே. நம்ம ஒரு சில பொருள்களை என்ன பண்ணுறோம், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுத்துட்டு நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுறோம், அதை எல்லாத்தையும் உபயோகிக்கின்றோம், தேர்ந்தெடுத்த பொருட்களை உபயோகிக்கின்றோம். அப்படி உபயோகிக்கும் பொழுது சில பொருள்கள் நமக்கு இன்பத்தை தரலாம், சில பொருள்கள் துன்பத்தை கூட தரலாம். அப்படி சில பொருள்கள் இன்பத்தை கொடுக்குது, அதுக்கு நம்ம யாரையும் எதுவும் சொல்ல மாட்டோம். அதாவது இன்பம் கிடைக்கிறப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஒரு நன்றியும் செலுத்த மாட்டோம். ஆனால் துன்பம் அடைந்துட்டோம் அப்படின்னா, அப்போ தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிறத்து யார நம்ம கூத்தம் சொல்லிக்கிட்டே இருப்போம், இவன் அப்படி இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அப்போ சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த பொருளின் மூலியமாக நமக்கு ஒரு துக்கம் வருகிறது. ஏதோ ஒன்று சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்யலை இல்லைனா வந்து தெரியாமல் நம்ம இதை எடுக்கிறது பதிலாக அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து இப்போ மாமிசம் சாப்பிட மாட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறோம், அதை நம்ம சரியாக படித்து பார்க்கல, அதில் மாமிசம் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, அப்போ துக்கம். அப்போ இதுக்கு வந்து யார் காரணம்? சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறோம், அப்போ இருக்கிறவனை குறை சொல்லாமா, ஏண்டா நான் தான் வந்து மாமிசத்தை சாப்பிட மாட்டேனே, இதில் எதுக்குடா மாமிசம் போட்டிருக்க அப்படின்ட்டு அவனை போய் கேட்க முடியுமா? அவன் எல்லாத்தையும் வச்சுருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சரியானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், தப்பான பொருளை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறவனை குறை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அதுபோல தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார், இங்கே ஒவ்வொரு துன்பத்திற்கும் உயிர் வாழியே காரணம் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இயற்கை என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, 84 லட்சம் வகையான உயிர் வாழிகள் இருக்கின்றன. அந்த 84 லட்சம் வகையான உயிர் வாழிகளே ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா தேர்ந்தெடுக்கின்றது. எப்படி நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுப்பதை போல, இந்த ஆத்மா என்ன, இயற்கை என்ன பண்ணுகின்றது அப்படின்னா நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி 84 லட்சம் வகையான உயிரினங்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறது. அப்படி நிப்பாட்டும் பொழுது இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது, எந்த சரீரம் எனக்கு தேவை அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது. இந்த சரீரமா இல்லை அந்த சரீரமா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது. அது தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்கும் பொழுது நம்மளோட ஆசைக்கு படி நம்ம பொருளை தேர்ந்தெடுப்பதை போல இந்த ஆத்மாவும் சரீரத்தை தேர்ந்தெடுக்கின்றது. எப்படி தேர்ந்தெடுக்கின்றது அப்படின்னா ஆசைக்கு தகுந்தார் போல தேர்ந்தெடுக்கின்றது. ஆசைக்கு தகுந்தார் போல தேர்ந்தெடுக்கும் பொழுது இயற்கையும் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, இவன் இந்த ஜீவாத்மா இந்த ஆசைப்படுகிறது, அதனால் இந்த சரீரத்தை கொடுப்போம் என்று சரீரத்தை கொடுத்து விடுகின்றது. அப்படியே சரீரத்தை கொடுத்த உடனே இந்த சரீரத்தை நாம் பயன்படுத்தி சில நேரத்தில் துக்கமும் சில நேரத்தில் வந்து சுகமும் அடைகின்றோம். ஆனால் உண்மையாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுகமும் துக்கமும் இந்த சரீரத்து தான், இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் சுகம் துக்கம் எல்லாமே இருக்கின்றன. ஆத்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது, எல்லாமே வந்து ஆத்மாங்கிறது ஆனந்தம். ஆத்மா வந்து எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா சச்சித் ஆனந்த விக்கிரகம். பகவான் எப்படி சச்சித் ஆனந்தமாக இருக்கின்றாரோ, ஆனந்தமய அபியாசா என்று சொல்லப்படுகிறது. அதுபோல ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா எப்பொழுதும் வந்து ஆனந்தத்திலே வந்து இருக்கிறதுனால இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம வந்து எதை சுகம் நினைத்து கொள்கின்றோமோ, எதை வந்து துக்கம் நினைத்து கொள்கின்றோமோ, அதுக்கெல்லாம் வந்து இந்த ஆத்மா அப்படிங்கிறது சம்பந்தமே கிடையாது. எல்லாமே வந்து உடலை பொறுத்து தான் வந்து இருக்கின்றன. அதனால பார்த்தீங்க அப்படின்னா மமைவாம்சே ஜீவலோகே ஜீவபூத சனாதனகம் மனசஷ்டானேந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கரிஷதே. பகவான் குறிப்பிடுகின்றார், இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா இந்த பௌதிக சரீரத்தில் மாட்டிக்கொண்டு அலைந்து கொண்டே இருக்கின்றன. சில நேரத்தில் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா இயற்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, சில நேரத்தில் வந்து சபிக்க விடுகின்றது. இதெல்லாமே கர்மத்தின் காரணமாக, நம்ம என்னென்ன கர்மம் அப்படின்னா நம்மளுடைய பாவமும் புண்ணியமும் அதுக்கு தகுந்தார போல ஆசைப்படுகின்றோம். அப்போ சில நேரத்தில் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா நம்ம அதிகப்படியான புண்ணியங்களை செய்திருக்கும் பொழுது இந்த இயற்கை நம்மளை ஆசீர்வதிக்கின்றன. நம்ம பலவிதமான பாவ செயல்களை செய்திருக்கும் பொழுது இந்த இயற்கை என்ன பண்ணுகிறது அப்படின்னா நமக்கு வந்து சாபத்தை கொடுத்து விடுகின்றன. சாபத்தை கொடுத்து விடுகின்றன அப்படின்னா இயற்கை கொடுப்பதில்லை, இயற்கையை நாம் கொடுக்க சொல்கின்றோம். நம்ம பாவ செயல் செஞ்சிருக்கிறதுனால, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல திருடிட்டோம் அப்படின்னா வந்து அரசாங்கம் நம்மளை என்ன பண்ணுது, தண்டனை கொடுக்குது. அரசாங்கம் கொடுக்குதா இல்லை நம்ம கொடுக்க சொல்கிறோமா? நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனால் அரசாங்கம் தண்டனை கொடுக்குது. இதற்கு யார் காரணம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல திருடக்கூடாத இடத்துல நம்ம என்ன திருடிட்டோம். அப்போ அரசாங்கத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல திருடிட்டேன், நீ வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோ, என்னை வந்து ஜெயிலில் போடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அரசாங்கம் செய்யுது. அதுபோல் இந்த இயற்கை என்ன பண்ணுகின்றது அப்படின்னா நம்ம தவறுதலான காரியத்தை செய்யும் பொழுது சபித்து விடுகின்றன அப்படின்னா நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றன அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் அருமையாக குறிப்பிடுகின்றார், நம்ம ஒரு சரீரத்தை தேர்ந்தெடுக்கின்றோம், இந்த சரீரம் அந்த சரீரம் அந்த சரீரம்ன்ட்டு. ஆனால் அந்த சரீரத்தை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் மாற்ற இயலாவே இயலாது. ஒரு சரீரத்தை தேர்ந்தெடுத்து அந்த சரீரத்துக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை மாற்ற இயலாது. சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்படி ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீடை வந்து இப்போது ஒரு வாடகை வீடு தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாடகை வீடு தேடுற வரைக்கும் நம்ம வந்து 2BHK ரெண்டு பெட்ரூம் இருக்கிறதா, 3 பெட்ரூம் இருக்கிறதா, 4 பெட்ரூம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் தேர்ந்தெடுத்து ஒரு தடவை அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, வேறு வீட்டுக்கு தான் போயாகணும். இப்போ 2 பெட்ரூம் இருக்க வீட்டுக்கு போயிட்டு இல்லை எனக்கு 3 பெட்ரூம் வேணும் அப்படின்னா அது எப்படி முடியுமா? முடியவே முடியாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த வீட்டை வந்து நம்மளால் மாற்ற இயலாது. அப்போ மாற்றணும் அப்படின்னா அந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு தான் போகணும். அதுபோல் ஒரு சரீரத்தை விட்டு விட்டு ஆத்மா வேறு ஒரு சரீரத்துக்கு தான் போயாக வேண்டும். அதுபோல் எப்பொழுது தேர்ந்தெடுத்து விட்டு விடுகிறதோ அதுக்கப்புறம் இயற்கை கட்டுப்படுத்துகிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஆணுடைய சரீரத்தில் இருக்கேன் அப்படின்னா பெண்ணுடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது என்னென்ன வேலைகள்லாம் கர்ப்பம் தரிக்க முடியுமா அப்படின்னா என்னால் முடியாது. கர்ப்பம் தரித்து குழந்தைகளை பெற்றுக்கு தருங்கள் அப்படின்னா என்னால் முடியாது. இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுது என்னால் எதை செய்ய முடியுமோ அது மட்டும்தான் செய்ய முடியும். அதை யார் கட்டுப்படுத்துகின்றா அப்படின்னா இயற்கை கட்டுப்படுத்துகிறது. இயற்கை கட்டுப்படுத்துகிறது. அதனால தான் நம்ம என்ன சொல்கின்றோம் அப்படின்னா இயற்கை துன்பம் கொடுக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். அதனால் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வந்து நம்மளை கட்டுப்படுத்துகிறது. இருந்த பொழுதிலும் இந்த கட்டுப்படுத்துவதற்கான காரணம் நாமே அப்படின்னு நம்ம தான் தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சரீரத்தில் நுழைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடடா இது வந்து இந்த நான் வந்து என்னோடய மூஞ்சி வந்து சரியே இல்லைங்க, வேறு ஒரு அழகான மூஞ்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஒரு சரீரத்துக்குள்ளே நுழைந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து எதையுமே மாற்றவே முடியாது. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார், எப்படி ஒரு ஆத்மா வந்து ஒரு நாயினுடைய சரீரத்தில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது நாயினுடைய தன்மைகள் என்னென்ன இருக்கோ அது போல தான் நடந்தாக முடியும். அது எப்படி நாய் வந்து குலைக்குமோ அதுபோல தான் வந்து இந்த நாயினுடைய சரீரத்துக்குள்ளே இந்த ஆத்மா மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா நாய் என்னென்ன செயல்களெல்லாம் செய்யுமோ அதுபோல தான் இந்த ஆத்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாயினுடைய சரீரத்தில் போயிட்டு மனிதன் என்னென்ன வேலைகளை செய்வானோ அதெல்லாம் வந்து செய்ய இயலவே இயலாது. அதுக்கப்புறம் ஆத்மா ஒரு பன்றியினோட சரீரத்தில் போயிடுச்சு அப்படின்னா பன்றி என்ன மலஜலத்தை சாப்பிடுமோ அதுபோல தான் வந்து இந்த பன்றியினுடைய ஆத்மா பன்றியினுடைய சரீரத்துக்குள்ளே இந்த ஆத்மா நுழைந்துருச்சு அப்படின்னா அந்த பன்றி என்னென்ன வேலைகள் செய்யுமோ அதை தான் செய்யும். இந்திரனே ஒரு முறை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பன்றியாக மாறிவிட்டார். அப்படி பன்றியாக மாறிவிட்டு அவர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா இந்திரன் அப்படிங்கிறதே மறந்து விட்டார். அப்படி மறந்து விட்டு பன்றியைப் போல வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அப்பொழுது பிரம்மா வருகின்றார், அடடே இந்திரன் பன்றியாக இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்றிக்கு பிரம்மதேவர் பேசுகின்றார், பன்றியே நீ பன்றி கிடையாது, இந்திரலோகர் ராஜா நீயே, நீ வா இந்திர பட்டணத்துக்கு போகலாம், அங்கே யாரும் அரசர்கள் யாரும் இல்லை அப்படிங்கும்போது சொர்க்கமாவது நரகமாவது இங்கே வந்து எவ்வளோ அருமையாக நான் மனைவி மக்களுடன் இருக்கின்றேன், நான் இங்கே பாருங்கள் என்னுடைய குடும்பத்தை பாருங்கள் என்னுடைய மாளிகையை பாருங்கள் அப்படின்ட்டு இந்த பன்றி சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா அந்தந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது நாம் மற்றவைகள் எல்லாத்தையும் மறந்து விடுகின்றோம். மறந்து விட்டப்ப பிரம்மாவே ஆச்சரியப்பட்டு விட்டார். அதுபோல பன்றியினுடைய சரீரத்தில் போகும்பொழுது பன்றி என்னென்ன செயல்கள்லாம் செய்யுமோ அதுபோல தான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நம்ம ஒரு நம்ம நாட்டில் பிறந்திருக்கணும், இப்போ இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தியா சிறந்ததுன்னு சொல்லுவான். ஒருத்தன் பாகிஸ்தானில் பிறந்திருக்கான் அப்படின்னா அவன் பாகிஸ்தானில் தான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அதுபோல் எந்தெந்த சரீரத்தில் எந்தெந்த ஆத்மா இருக்கிறதோ அந்தந்த சரீரத்தை வந்து பெரிதாக புரிந்து கொண்டு இந்த ஆத்மா எப்பொழுதும் செயல்பட ஆரம்பிக்கின்றன. அப்போ நம்ம ஒரு தேவர்களுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தேவி தேவர்கள் என்னென்ன காரியத்தை செய்வார்களோ அதுக்கு தகுந்தாற போல நம்ம காரியத்தை செய்கின்றோம். எந்த சரீரத்தில் எப்படி நம்ம போனாலும் பன்றியினுடைய சரீரத்திலையோ இல்லை நாயினுடைய சரீரத்திலையோ மனிதனுடைய இல்லை தேவி தேவர்களுடைய சரீரத்தில் போனாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசிக்குள் நுழைந்து கொண்டே இருக்கின்றார். நம்மளோட சுக்ருதம் சர்வபூதானாம் நண்பனாக என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா பரமாத்மாவாக நம்ம கூடையே பிரயாணம் செய்து கொண்டே இருக்கின்றார். ஏன் அப்படின்னா நம்மளை வழி நடத்துவதற்கு. இந்த ஆத்மா எப்பனா நம்ம பக்கம் திரும்ப மாட்டானா அப்படின்னு எப்பொழுதுமே பகவான் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா கூடவே வந்து கொண்டே இருக்கின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா நம்மளுடைய துன்பத்திற்கு இந்த ஆத்மாவே காரணம் அப்படின்னு நம்ம இந்த பதத்திலிருந்து நன்றாக தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.